தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, வெள்ளிக்கிழமை பொழுதாகின்று இயேசுவின் இதய அன்பை நாம் நினைத்து பார்க்க இறைவன் நமக்கு இந்த பலி வழியாக அழைப்பு கொடுக்கிறார். தன்னிகரில்லாத தன்னுடைய அன்பை தன்னுடைய மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்த தன் இரண்டு கரங்களையும் ஆண்டவர் இயேசு சிலுவையில் விரித்து சிலுவையை சிம்மாசனமாய் மாற்றினார். நம் ஒவ்வொருவருடைய மீட்பின் அடையாளமாய் அந்த சிலுவையை மாறியது. அந்த சிலுவையை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு இடம்தான் இந்த திருப்பலி என்று கூட நாம் சொல்லலாம். இயேசுவின் இதய அன்பை நாம் இந்த நாளில் சுவைக்க காத்திருக்கிறோம். இறைவனுக்காக செயல்பட வீதிக்கு இறங்கி வாருங்கள் என்கிற அழைப்பை இறைவன் இந்த நாளில் வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தர காத்திருக்கிறார். அந்த உணர்வுகளை உள்வாங்கியவர்களாக இந்த பலியிலே நாம் பங்கெடுப்போம். இறைவனுடைய பேராசி நம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். இந்த திருப்பலியின் தொடக்கத்திலேயே ஆண்டவருடைய அன்புக்கு விரோதமாக நாம் செய்திருக்கிற காரியங்களை எல்லாம் இறைவனுடைய பேரிரக்கத்தினால் மன்னித்து அந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களில் ஆளுகை செய்ய ஆண்டவரே வாரும் என்று சொல்லி இது அந்த பாடல் வழியாக கடவுளுடைய இரக்கத்தை வேண்டுவோம்.
இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும்.
இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும்.
மீண்டும் பாடுவோம்.
இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அன்பினால் என்னை ஆள்பவரே.
இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும்.
இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். தீன இதயம் எனக்கு தருபவரே, தீனம் தீனம் என்னை ஆள்பவரே.
இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும்.
தேடிடும் கண்கள் காண்பவரே, தேவையில் என்னோடு இருப்பவரே.
இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும்.
இரக்கமே உருவான ஆண்டவர் தன்னுடைய இதய அன்பை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார். அந்த இதயம் ஒவ்வொருவரையும் ஈர்க்கக்கூடிய இதயமாயிருக்கிறது. அந்த இதயத்தில் நமக்கு ஒரு இடம் வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறோம். நம்மை மனம் வருந்தி என் பாவங்களை அறிக்கையிட ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
ஜெபிப்புமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு என்றும் அருள் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதலாம் வாசகம். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றார். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவசனங்கள் 9-11 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரியாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேர் பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேற எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
திருப்பாடல் 103. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார்.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல. என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரே, உமது வார்த்தை உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்குகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல் மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தையாய் நம் உடலுக்குள், உள்ளத்திற்குள், ஆன்மாவுக்குள் ஊடுருவுகிற ஒரு உன்னதமான நேரம்தான் இந்த திருவுரைக்கு நம்முடைய திருச்செவிகளை திறந்து கேட்கிற இந்த நேரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு 2 வாசகங்களையும் நான் 1-4 முறை மறுபடியும் வாசித்தேன். ஏன்னா முதல் வாசகம் நிறைய ஈர்ப்புக்கான செய்திகளையெல்லாம் கொண்டிருக்கிறது. பொய்யான இடை வேணாம் அப்படின்ற செய்தியை சொல்லுகிறது. அதே நேரத்தில் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்குது. இது 2 செய்தி தான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்து கொண்டே இருந்தது. இதை பற்றி நாம் இன்றைக்கு மக்களோடு மறையுறை செய்தியாக பகிர்ந்து கொள்ளலாமே என்றெல்லாம் நான் நினைத்தேன். மீண்டுமாக நற்செய்தியை வாசிக்கிற பொழுதும் எனக்கு அதை முதல் வாசகத்தில் இருக்கிற அந்த பகுதிகள் தான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அண்டு ஒரு கணவன் மனைவி அப்படின்ற அந்த உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதை அடிப்படையாக வச்சு இன்றைக்கு கணவன் மனைவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையை நாம் நம்முடைய மக்களோடு பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நான் யோசித்தேன். அதன் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை விவிலிய பின்னணியில் நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். நிறைய திருமண திருப்பலிகளுக்கெல்லாம் நாங்கள் போவதுண்டு. எப்போ திருமண திருப்பலிக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஜூனியர் மோஸ்ட் ஃபாதர் தான், சாமி தம்பி நீங்கள் பிரசங்கம் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நோபடி இஸ் ரெடி டு லிசன். அதான் என்னுடைய பார்வைக்கு, இது சரியா தப்பா அப்படிலாம் கேட்காதீங்க. மேக்சிமம் இந்த திருமண திருப்பலியில் வைக்கிற பிரசங்கத்தை வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்கு மூடே இருக்காது. பார்த்துக்கோங்க, பையன் அவன் ஒரு பையனும் பொண்ணும் அவங்க ஒரு வேறு உலகத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர்கள் அடுத்து நடக்க போகிற அந்த திருமண சடங்கு கொடுக்க வேண்டிய வாக்குறுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரமாணிக்கமாய் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வராது. எதை வாசிக்கிறது எப்படின்னா திணறுவாங்க பார்த்தீங்களா. அதை குறித்து தான் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் பெரும்பாலும் இருக்குமே ஒழிய மறையுறைய பெரியல கேட்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம தெரியல சின்ன பசங்க இருக்கிற குட்டி ஃபாதர்ஸ் எல்லாம் வைக்க சொல்லுவாங்க. நான் என்னுடைய பழக்கத்தை நான் பார்த்துருக்கிறது உண்டு. அதனால் அந்த திருமண திருப்பலியில் போய் நம்ம பெரிய அளவில் பிள்ளைகளுக்கு பெரிய காரியத்தெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்களே இத்தனை பேர் திருப்பலி பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான நாள் எது என்று கேட்டால் திருமணமான உங்களுக்கு உங்களுடைய திருமண நாள் தான். எனக்கு என்னுடைய அருட்பொழிவு செய்யப்பட்ட அந்த குருவானவராக நான் அருட்பொழிவு செய்யப்பட்ட அந்த நாள் எனக்கு முக்கியமான நாள். அந்த மறையுறை இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எங்கள் ஆண்டவர் எங்கள் பிஷப் அன்னைக்கு என்ன செய்தி சொன்னார் அப்படின்றது என் மனசில் இன்றைக்கும் இருக்குது. நான் உங்களை கேட்குறேன், உங்களுடைய திருமண நாள் அன்று உங்களுக்கு உங்களுடைய திருப்பலியிலே மறையுறை வைத்த அந்த குருவானவர் சொன்ன திருமண மறையுறை செய்தி என்ன அப்படின்னு கேட்டு பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நான் இங்கேருந்தே உங்களுக்கு நான் கிளாப் பண்ணி உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய திருமணத்திற்குரிய அந்த டிவிடி பிளேயரோ அல்லது அதனுடைய ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கடை கேட்டு பாருங்கள், சாமி அன்னைக்கு உங்களுக்கு கல்யாணத்தன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்தி சொல்லியிருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் அந்த நேரத்தில் உங்களுடைய முகத்தையும் பாருங்கள், கணவன் மனைவியாக நீங்கள் உங்களுடைய முகத்தில் இருந்த அந்த ஆர்வம் இருக்கிறதா அல்லது ஏக்கம் இருக்கிறதா கலக்கம் இருக்கிறதா அதையெல்லாம் நீங்கள் இந்த நாளில் நீங்கள் ஜஸ்ட் ரிவைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சின்ன ஒரு முகவுரையோடு இன்றைய நாள் வாசகத்திற்கு நாம் கடந்து செல்வோம். பரிசேயர்கள் ஆண்டவரை வந்து மீண்டுமாக ஒரு முனைக்கு தள்ளுகிறார்கள். அவற்றை ஒரு கேள்வியை கேட்டு மடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசுவை புதிய மோசே என்று சொல்லக்கூடிய கூட்டம் இயேசு பின்பாக வருகிறது. அவருடைய செயல்பாடுகள் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே மோசேயுடைய அந்த வாழ்க்கையோடு ஒத்து போவதை போன்று உணர்ந்த அந்த சூழ்நிலையில் இவர் மோசேவுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசேயுடைய சட்டத்தை மேற்கோள் காட்டி அவர்கள் இந்த இடத்துல கொண்டு வருகிறார். என்ன கேட்குறாங்க, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டார். ஜீசஸ் அவட்ட மறுக்கேள்வி கேட்கிறார், மோசே உங்களுக்கு என்னங்க சொல்லியிருக்கிறார் கட்டளைகளில்? உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசே சட்டப்படி மனவிளக்கு சான்றிதழ் கொடுத்து நாம் என்ன செய்யலாம், அவள் மனமுறிவு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் மனமுறிவு சான்றிதழ் கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லுகிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அது உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டை ஆண்டவர் சொன்னார். அன்னைக்கு அவர் சொன்னார்னா அன்னைக்கு நீங்கள் பெண்ணை பெண்ணாகவே பார்ப்பதில்லை. அன்றைக்கு இருந்த யூத சட்டம் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நாள் ஜபத்திலும் இப்படித்தான் ஜபிப்பார்களாம். என்ன சொல்வார் ஆண்டவர், என்ன ஒரு நாயாகவோ பெண்ணாகவோ படைக்காதற்கு நன்றின்னு ஒவ்வொரு ஆண்களும் ஜபிப்பதாக சொல்லுகிறார்கள். இல்லை இவ்வளோ பெரிய ஒரு மோசம். அப்போனா அன்றைக்கு ஒரு நாய்க்கு கொடுக்கப்பட்ட மரியாதை இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சூழ்நிலையில தான் அட்லீஸ்ட் அந்த பிள்ளைய வேணான்னு சொல்லுகிற பொழுது நாலு பேருக்கு முன்னாடி ஒரு சாட்சியாவது அனுப்பி வைங்கய்யா, ஒரு சான்றிதழ் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் தட் சுட் பி சம் ரீசன்ஸ். எந்த ஒரு காரணமும் எதுவுமே இல்லாமல் நம்ம யாரையும் விலக்கி விட முடியாது. அதனால தான் மோசே அந்த காலகட்டத்தில் அவரிடமிருந்து அந்த கடின உள்ளத்தின் பொருட்டு குறைந்தபட்சம் அந்த ஒரு பெண்ணை நீ வேணான்னு சொல்கிறேன்னா ஒரு மனவிளக்கு சான்றிதழாவது கொடியா, அந்த பெண் உன்னோடு வாழ்ந்து இந்த காரணத்துக்காண்டி தான் விளக்குறேன்னு சொல்லும் போது உன்னுடைய மனசாட்சி உன்னை குத்துல ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பற்றி வேணான்னு எழுதுறானா, எழுதும் போது மனசாட்சி குத்தும் அப்படின்னா நினச்சதா மோசே குறைந்தபட்சம் அந்த ஒரு இந்த தர்மத்தோடாவது நீ நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். பட் இன்னைக்கு திங்ஸ் ஆர் சேஞ்சு. இயேசு வருகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகள் கழித்து வருகிற இயேசுடைய இந்த காலத்தில் பார்க்குறோம். தலைமுறை மாற்றம் பல காரியங்களில் ஏற்ற இறக்கங்கள் நடைபெற்றதுனால இயேசு இங்கே வந்து அதை அப்படியே மாற்றி சொல்கிறார். கடின உலகத்தின் பொறுத்தான் சொன்னார், படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்படின்னு சொல்றார். அப்போ மோசே சொன்ன திருப்பி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதான் சரி அப்படின்னு சொல்றார். இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ கொரோனா ஆரம்பித்ததுக்கப்புறம் கோயிலில் நம்ம ஒரு செய்தி சொன்னோம். என்ன சொன்னோம், எல்லாருமே கைகளில் நற்கருணை வாங்குங்கள், கரங்களில் தேவ நற்கருணை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. கொரோனாலாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த நாட்களில் இந்த 3 மக்கள் வலுக்கட்டாயமாக ஒரு சில பேர் நாவில் வாங்கலாம்னு நினச்சி வாஞ்சியோடு வந்தாலும் கூட நாங்கள் நோ அப்படின்னு சொன்னோம், வேணாம். ஏன்னா உங்களுடைய எச்சி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எச்சி மூலமாக ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய இடத்துல வந்து மக்கள் என்ன சொல்கிறது அவஸ்தைக்குரிய நோய்களை வாங்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா, அதுவும் அதுக்கு ஒரு குருவான ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டியெல்லாம் நம்ம சொல்லி கைகளில் வாங்குங்க அப்படின்றத சொன்னோம். இப்போது கம்ப்ளீட்டாக கொரோனா க்யூர் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம இந்த சட்டத்தை சொல்ல போகிறதில்ல, மக்களே உங்கள் விருப்பம் போல் நீங்கள் விரும்புகிறதை வாங்கிக்குங்க அப்படின்னு நாம் சொல்லதான் போகிறோம். அன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டுச்சு, ஆனால் காலங்கள் மாறுகிற பொழுது சட்டங்களும் திட்டங்களும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ரொம்ப ரிஜிடாக யார் யோசிக்கிறார் அப்படின்னா இந்த பரிசேகள் யோசிக்கிறார். ஆண்டவர் உடச்சி சொல்கிறார், கடவுள் ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த பின்னணியோட இன்னைக்கு நம்ம கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் ஆழமாக பேசலாம் என்று நினைக்கிறேன். இறைவனால் உருவாக்கப்பட்ட முதல் அருள் அடையாளம் எது அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை குடும்பம்தான். குடும்பத்தை தான் முதல் முறையாக ஆண்டவர் உருவாக்கினார். முதல் அருளடையாளம் இன்றைக்கி நம்ம 7 அருளடையாளங்கள் சொல்கிறோம் இல்லையா, திருமுழுக்கு இருக்கிறது, அப்புறம் பாவசிங்கத்தின் இருக்கிறது, புதுநன்மை இருக்கிறது, உறுதி பூசல் இருக்கிறது, திருமணம் இருக்கிறது, நோயில் பூசல் இருக்கிறது, குருத்துவம் இருக்கிறது. இந்த 7 இயேசுவோ அல்லது இயேசு நேரடியாக உருவாக்கினாரா அப்படின்னா இல்லை, அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த பணியின் அடிப்படையில் அவர் சொன்ன ஒரு சில சொற்களின் அடிப்படையை பேஸாக வச்சு அதுலேருந்து திருச்சபை மக்களுடைய ஆன்மீக தலத்தில் ஆளப்பட கடவுளுடைய அருளை கண்டுகொள்ள அருளின் அடையாளமாக 7 உருவாக்கி தந்தது. ஆனால் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்ட அருள் அடையாளம் எதுவென்று சொன்னால் அது குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் வருகின்ற இந்த திருமணம் தான். ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் படைக்கிறார். ரசித்து அப்படியே அப்படி மெய்மறந்து படைக்கிறார். தன்னை போல ஒரு ஜீவனை அவர் படைக்கிறார். படைத்து அவருக்கு இணையாக ஒரு ஜீவனை படைக்கிறார். அவள்தான் பெண்ணாய் அந்த இடத்தில் வந்து நிற்கிறார். ஆதாமும் ஏவாளுமாக வந்து நிற்கிறார்கள். ஆக இறைவனால் உருவாக்கப்பட்ட முதல் அருளடையாளம் இறைவன் பார்த்து பார்த்து ரசித்து உருவாக்கிய ஒரு உறவு. அதனால்தான் திரு அவை இந்த அருளடையாளத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க. ரொம்ப முக்கியத்துவம் இதுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு திருமுழுக்கு பெறக்கூடிய பிள்ளைக்கு வெளிநாடுகளில் நிறைய தயாரிப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டை பற்றி பேசுவோமே. இப்போ திருமுழுக்கு அப்படின்னும் போது நமக்கு என்ன செய்யப்படுகிறது? குழந்தை பிறந்த செய்தி வந்து பங்கு சாமியாருக்கு போனதுக்கு அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் கேட்பார். அதிகபட்சம் ஒரு குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழை கொண்டு வந்து கொடுங்கள். யார் ஞானத்தாய், ஞார தகப்பன் யார், அப்பா அம்மா ரெண்டு பேரும் முறையாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களா, அவர்களுக்குரிய அருளடையாள கொண்டாட்டங்கள்லாம் அவருக்கு முறையாக கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு, ஞான பெற்றோர் கத்தோலிக்க விசுவாசத்தில் இருக்கக்கூடியவர்களா அப்படின்றத சின்ன ஒரு பெரிய விசாரணை கமிஷன் வச்சுலாம் விசாரிக்கிறது இல்லை. ஓரளவு நாம் தெரிந்த பிறகு, தெரிந்த முகங்களாக தான் இருப்பாங்க, அதை கேட்ட பிறகு அந்த குழந்தைக்கு நாம் திருமுழுக்கு கொடுக்குறோம். அதே போல் ஒப்புரவுக்கு வருகிற பொழுது, புது நன்மைக்கு வருகிற பொழுது தாயதப்பனுடைய அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வெரிஃபை பண்ணுவோம். அதேபட்சம் பிள்ளை திருமுழுக்கு வாங்கியிருக்கானா இல்லை வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த காரியத்தை செய்வோம். எல்லா அருளடையாளங்களும் இப்படித்தான் போகும். ஆனால் இந்த திருமணத்திற்கு குருத்துவம் அது வேற ஒரு லைன் பார்த்துக்கோங்க. 12 வருஷம் ஃபார்மேஷன் அது வேற. ஆனால் இந்த திருமணத்தை பார்த்தீங்க அப்படின்னா திருச்சபை ரொம்ப மெனக்கெடுதுங்க. ஒவ்வொரு முறையும் ஃபேமிலி கமிஷன் மீட்டிங்கில் தமிழக அளவுலேயும் சரி இந்திய அளவுலேயும் போகிற பொழுது அந்த கமிஷன்ஸில் நிறையா உள்சேர்ப்புகள்லாம் வருது. எதுக்காக அப்படின்னா இன்னும் பிள்ளைங்களுக்கு அந்த திருமணத்தை குறித்த ஒரு ஆழம் தெரிய வேண்டும், அதனுடைய மகிமை தெரியணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வந்து இந்த லிவிங் டுகெதர் அப்படின்ற கான்செப்டை முன்னாடி தூக்கிட்டு போகிறாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு அது சமூகத்திற்கு நல்லது பயக்கப்போம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ இந்த டேட்டிங் இந்த கல்ச்சருக்கு மத்தியில் இந்த குடும்ப வாழ்க்கையை எப்படி நம்ம கட்டமைக்கிறது அப்படின்றதுக்காண்டி நிறைய மெனக்கெட்டு பல காரியங்களை செய்கிறாங்க. அதனால தான் திருமண தயாரிப்புக்கு 2 நாள் தயாரிப்பு, 3 நாள் தயாரிப்பு, இங்கிருந்து ஓலையை அங்கே வாங்கி கொடுக்கறது, அங்கே ஓலையை இங்கே வாங்கி கொடுக்கறது, அந்த ஒரு பங்குச்சாமியார் இங்கே விசாரிக்கிறது, இந்த ஒரு பங்குச்சாமியார் அங்கே விசாரிக்கிறது, அப்புறம் கோயிலில் 3 ஓலை வாசிக்கிறது. ஓலை வாசிக்கும் போது இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. திருமணத்தில் தடைகள் விக்கினங்கள் ஏதாவது இருந்தால் பங்கு தந்தையை கவனத்துக்கு கொண்டு வரக்கூடியது உங்களுடைய மேலான கடமை அப்படின்னு இவ்வளோ தூரம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கிரேஸ்ஃபுல். அவ்வளோதான், அருள் நிறைந்த ஒரு அடையாளமாக திருமணம். இட் இஸ் அ பேஸ் ஆல்சோ. இதுதான் அடித்தளமான ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் திருச்சபை திருமணத்திற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பார்க்கிறோம் மனித அமைப்புகள் அனைத்தையும் கட்டி காப்பதை குடும்பம் தாங்க. இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சாமியார்களை பற்றி நிறைய நம்ம குறை சொல்கிறோம். சாமியார் ரொம்ப பக்தியாக இருக்க மாட்டேன்றாங்களே, கடல் பயம் இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்க கடமை ஒழுங்காக செய்ய மாட்டேன்றாங்களே, போனால் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்களே, போகிற நேரம்னா இருக்க மாட்டேன், ஏகப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லலாம். நீங்கள் இந்த எல்லா குற்றச்சாட்டுக்குமே யார் பொறுப்பு அப்படின்னா குடும்பமும் பொறுப்பு. அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில், பக்தியான ஒரு சூழ்நிலையில், தாய் தகப்பன அன்போடு அரவணைப்போடு கண்டிப்போடு வளர்ந்து வருகிற அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளை ஆண்டுடைய அழைப்புக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த அழைப்பு, அந்த வித்து, அந்த கனி வந்து நல்ல கனியாக உருவெடுக்கும். குடும்பத்திலிருந்து பிறந்து 12ஆம் கிளாஸ் வர வீட்டில் இருந்துட்டு செமினரிக்கு 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு செமினரிக்கு போகிற அந்த பையன் அடுத்த 12 வருஷத்தில் ஹோலி ஆஃப் கோலியை உருவாக்குவாங்களா உருவாகுவானா, ரெண்டுமே என்ன பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. உருவாகுவானா அப்படின்றதும் கேள்விக்குறி, உருவாக்கிடுவாங்களா அப்படின்றதும் கேள்விக்குறி. ஏன் அடிப்படை இங்கு சரியாக இல்லை அப்படின்னா அடுத்த பக்கம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நிலையில் வருகிற பிள்ளைகளால் தான் நல்ல குருவாக உருவாகவும் முடியும். இப்போ நான் ஒகேஷன் ப்ரமோட் ஆஃப் த டயசிஸ், எங்கள் மறை மாவட்டத்துக்கு இருக்கிற அந்த நாட்களில் நான் குருமானவர்களை சந்திக்கிற பொழுது அல்லது குருத்துவ வாழ்க்கைக்கு ஒருத்தன் படிக்க விரும்புகிறான், நான் குருவானவரை வரேன் ஃபாதர் அப்படின்னு அந்த செய்தியை சொன்ன உடனே பங்குசாமியாரிடம் சொல்லி தாய் தகப்பனை விசாரிக்க சொல்வேன். தாயும் தகப்பனும் சேர்ந்து வாழ்கிறார்களா, அவர்கள் இருவரும் திருமண காரியங்களை முறையாக செய்திருக்கிறார்கள், ஆலயத்திற்கு வரக்கூடியவர்கள்தானா என்பதையெல்லாம் விசாரிப்போம். ஏன் எதற்கு என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது எனக்கு முக்கியமல்ல. அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த குழந்தை தான் திருச்சபைக்கு நல்ல பிள்ளையாக இருக்க முடியும். அங்கே அடிப்படையில் அங்கே ஒரு சிக்கலோடு ஒரு வெறுப்புணர்வோடு இருக்கிற குழந்தை, குடும்பத்திலேருந்து அந்த குழந்தை வர்றான் அப்படின்னு சொன்னால் அது உண்மையான அழைத்தலா அப்படின்றது அல்லது அந்த அழைத்தல் எப்படி இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். ஆனால் இந்த 12 ஆண்டுகால தயாரிப்பு அவனை பக்குவப்படுத்தும் இல்லை என்று சொல்வதற்கு அல்ல. ஆனால் இங்கு தளம் நன்றாக இருந்தது என்று சொன்னால் அதையும் காட்டிலும் இங்கு வருகிற அந்த கனி நல்ல கனியாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். ஒகேஷன் ப்ரமோட்டராக இருக்கிற நாட்களில் இந்த இறையலைத்தலை பற்றி நான் பேசுகிற நாட்களில் இந்த காரியத்தையும் ஆழமாக நான் பார்ப்பது உண்டு. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விதமான படிப்பிற்கு உளவியல் இருக்கிறது, உறவியல் இருக்கிறது, வாழ்வியல் இருக்கிறது, உயிரியல் இருக்கிறது, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை குடும்பம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான தளத்தில் தான் என் அன்பு பிள்ளைகளே, கணவன் மனைவியாக பெற்றோராக நீங்கள் இருக்கிறீர்கள். மறந்து விடாதீர்கள். நான் அடிக்கடி சொல்வேன், குடும்பம் என்பது ஒரு கோவில். நான் சொல்லலை, எல்லாரும் சொல்லக்கூடிய செய்தான், குடும்பம் ஒரு கோவில். ஏன் என்ன சொல்கிறோம், கிறிஸ்தவனுக்கு, ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு கோவில் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அவன் பிறந்தவுடனும் கோயிலுக்கு கொண்டு வருகிறான், அவன் இறந்த பிறகு கடைசியாக வந்து செல்வதும் கோவில் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஊர்களில் கோவிலுக்கு கொண்டு வராமல் போவாங்க, எங்கள் பகுதியில் இறுதியாக அவனுக்கு திருப்பல் நிறைவேற்றி கோயிலுக்கு கொண்டு வந்துட்டு யார் வீட்டுக்கெலாம் கொண்டு போக மாட்டாங்க, நேராக சுடுகாடு தான். ஸோ த லாஸ்ட் அட்டம்ப்ட் அங்கே தான். திருமுழுக்கு எப்படி அந்த குடும்பமே சேர்ந்து அவனை கோயிலுக்கு வந்து வந்து கொடுத்தாங்களோ, இந்த உலகத்திற்குள்ளே என் பிள்ளை வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கோயிலுக்குள்ளே தான் வர்றோம். இந்த உலகத்தை விட்டு என் பிள்ளை போகிறான், அல்லது ஒரு மனிதன் போகிறான் அப்படின்றத சொல்கிறதுக்கும் நம்ம கோயிலுக்கு தான் வரோம். கோவில் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அதே போல தான் குடும்பம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அதே போல இந்த குடும்பம் ஒரு சிறு உலகம் என்று நாம் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் எத்தனை உறவுகளை பார்க்கிறோம், அது எல்லாத்தையும் ஒரு பிள்ளை குடும்பத்துக்குள்ளே பார்க்குது. நம்ம பல நேரங்களில் ஆதங்கப்படுறது உண்டு, ஆனால் இதை பேசுனா சட்டத்துக்கு விரோதமாக பேசுகிறது மாதிரி ஆயிரும். என்ன, இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு குழந்தை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நானாக எனக்கு தெரிஞ்சவரை கூட ஒரு குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அட ஏன் ஃபாதர், நீங்கள் ஒன்றையே பெற்று வளர்க்குறதுக்கு நாங்கள் படாதபாடுபடுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் நினச்சிக்கிறது உண்டு, எங்கள் வீட்டில் நாலு பேர் எங்கள் ஆயா அப்பா நல்லா தான் வளர்த்துருக்குறாங்க. கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் விவசாயம் பார்த்தாலும் கூட இன்றைக்கி நாங்கள் ஓரளவு நல்ல ஒரு கத்தோலிக்க வாழ்க்கை வாழக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம். சோத்து கஷ்டப்படுற ஆளுக்கெல்லாம் நாங்கள் இல்லை. ஆனால் இப்போ எத்தனையோ பேர், 7 பேர், 8 பிள்ளைங்க அப்படிலாம் பெற்று வளர்த்து பிள்ளைங்களை இன்றைக்கி உருவாக்காமையாக இருக்கிறாங்க. அது காரணம் இல்லை. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஒத்த பிள்ளை அப்படின்ன போல் நிறையா உறவுகள் கட்டாயி போயிருது பாருங்களேன். அதனால தான் சொல்கிறது, கூட ஒரு குழந்தை பெற்றுக்கோங்கன்னு. ஆனால் இது திருச்சபை சட்டத்துக்கு உட்பட்டது, ஆனால் இந்திய சட்டத்துக்கு எதிரானது. குழந்தைகளாக நிறையா பெற்றுக்கிறதுக்கு சாமியாருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆனால் அடிப்படையில் ஒரு குழந்தையுடைய சைக்காலஜி நல்லா ஸ்ட்ரென்தண்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பெயர் சொல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள, சண்டை போட, பேச, அல்லது போட்டிக்கு ஒரு பிள்ளையை பார்க்க, எல்லாத்துக்கும் ஒரு வேணும். ஏன்னா இந்த குழந்தை ஒத்த பிள்ளையாக பழக்கிறது, வீட்டில் எந்த ஒரு போட்டியுமே இல்லை, எது கேட்டாலும் கிடைக்குது பார்த்துக்கோங்களேன். அப்பேற்பட்ட ஒரு பிள்ளை பள்ளிக்கு செல்கிற பொழுது, சமூகத்துக்குள்ளே போகிற பொழுது, தனக்கு போட்டியாக ஒருத்தர் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால், ஒரு தோல்வி வந்த பிறகு சூசைட் பண்ணிக்கிற என்ன ஏன் வருது, அதனால தான் வருது. குடும்பத்தில் 4 பிள்ளைங்களோடு இருக்கும்போது ஒன்று நமக்கு கிடைக்கும், சிலது கிடைக்காமல் போகும், ஒரு சில நேரத்தில் நமக்கு கிடைக்கும், அடுத்தவங்களுக்கு கிடைக்காமல் போகும். அப்படின்னா இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அப்படின்னு ஒன்று வரும். போட்டியே இல்லாமல் தனியாக ஒரு குழந்தை வீட்டில் வளர்ந்து வருதுன்னா எல்லா செலவும் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. அது இந்த சமூகத்துக்கு போகிற பொழுது ஒரு சிறு ஏமாற்றத்தை கூட அதனால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு சூழலாம் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த குடும்பம் என்பது ஒரு சிறிய உலகம் போல நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக, ஒரு குடும்பம் என்பதே ஒரு அழைப்பு. சாமியாருக்கு போகிறதான் நம்ம இதை நினச்சிக்கிறோம், ஒகேஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஒகேஷன் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டயசஸ்லையும், ஒவ்வொரு காங்கிரிகேஷன்லையும் இறை அழைத்தலை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே இறை அழைத்தல் உள்ளவர்கள் தான். இது அழைப்பு, அது அழைப்பு அல்ல, எல்லாமே கடவுள் கொடுத்த அழைப்பு தான். மொத்தத்தில் குடும்பம் என்பது ஒரு அருட்சாதனம். அதை நாம் ரொம்ப அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது குடும்பத்தை குறித்து பார்க்குற பொழுது இன்றைக்கி என்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கணவனும் மனைவியும் ஆணும் பெண்ணும் படைப்பால் ஒன்றுதானுங்க, படைப்பால் ஒன்றுதான். ஆனால் இந்த சமூகம் நமக்கு மேல் கீழ் அப்படின்றத உருவாக்கி வச்சிருச்சு. எப்படி நாம் புரிந்து கொள்வது, இருள் பகல் அப்படின்னு, இருள் என்று சொன்னால் பகல் என்று ஒன்று வரும், நல்லதுன்னு சொன்னால் கெட்டதுன்னு ஒன்று வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு அது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. காலை என்றால் மாலை ஒன்று வரும், ஆண் என்றால் பெண் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆணும் பெண்ணும் வேறு வேறு அல்ல, ஆணை விட பெண்ணோ, பெண்ணை விட ஆணோ பெரியவங்க அல்ல, ரெண்டு பேரும் இணையாவர்கள் தான். இப்போ இருள் நல்லது பகல் கெட்டதுன்னு சொல்ல முடியுமா, இருளும் நல்லது பகலும் நல்லது. இருளிலும் கெட்டது உண்டு, பகலிலும் கெட்டது உண்டு. இருள் பார்த்துக்கோங்க, இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இரவு நேரத்தில் தூங்குறது உடலுக்கு நல்லது, உண்மைதான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதே இரவு நேரத்தில் ஒரு சில காரியங்கள் நம்மால் செய்ய முடியாது, பகலில் செய்ய வேண்டிய காரியத்தில் இருளில் செய்ய முடியாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அதுபோல் ஆணிலும் நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது, பெண்ணிலும் குணங்கள் இருக்கிறது. இதில் எதுவுமே இவங்களோட அவங்க, அவங்களோட இவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. போன வாரம் நான் அந்த திருச்சிக்கு வந்திருக்க போது, ஒரு ஃபாதருடைய ஒரு அருட்சகோதரிகள் இல்லத்திற்கு சென்றிருந்தோம். இரவு உணவு அங்கே தயார்பட்டிருந்தது. அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் யதார்த்தமாக நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது, அந்த சிஸ்டர் நம்ம கேசி பார்க்கக்கூடியவர் நினைக்கிறேன், அவங்க பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் நல்லதான் சொன்னாலும் சரி, சர்ச் வந்து எப்போவுமே ஒருதலை பட்சமான திருச்சபையாக இருக்குது, கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னா. ஏங்க அப்படி சொல்கிறீங்க, என்ன சிஸ்டர் அப்படி சொல்லி கேட்டேன். நீங்கள் சொல்லும் போதெல்லாம் மதர் சர்ச், மதர் சர்ச் அப்படின்னு சொல்லி தாய் திருச்சபைன்னு சொல்கிறீங்க, ஆனால் இது ஃபாதர் சர்ச்சாக தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கூட ரெண்டு மூணு ஃபாதர்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் சொன்னேன், சிஸ்டர் அப்படி இல்லைங்க சிஸ்டர் அப்படின்னு இல்லை ஃபாதர், நாங்கள்லாம் ப்ரீவேரி சொல்லும் போது கட்டளை ஜபம் என்று அருள் வாழ்வில் இருக்கிற எங்களுக்கு இருக்கிறது. அந்த கட்டளை ஜபத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவன் பெரும்பாலும் ஆண் மையப்படுத்திய வார்த்தைகளாக இருக்க நாங்கள் பெண் மையப்படுத்திய வார்த்தைகளாக தான் சொல்லுவோம். வெல் அண்ட் குட் சிஸ்டர், நல்லா சொல்லுங்க. ஆண்டவர் அம்மையுமாக இருக்கிறார், அப்பனுமாக இருக்கிறார், அப்பனாகவும் இருக்கிறார், அம்மையாகவும் இருக்கிறார் அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்துக்கோங்க. அது மாத்திரம் இல்லை ஃபாதர், இந்த பைபிளே வந்து ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஆண்மையப்பட்ட பைபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எல்லாமே எழுதப்பட்டது ஆண்களால் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை, பெண்கள் எழுதிய பல பகுதிகளை வந்து நீங்கள் திருச்சபை நிராகரிச்சிட்டிங்க அப்படின்னு. அதற்கான சான்றுகள்லாம் இருக்கா சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபாதர், அது எப்படி ஃபாதர், ஆண்டவர் வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு சம உரிமை தானே கொடுத்துருப்பார் அப்படின்னு சொன்னார். கடவுள் கொடுத்தார், ஆனால் சமூகம் கொடுக்கலையே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் இருந்த சாமியார் தாங்க முடியல, அவர் வார்த்தையை விட்டார். சிஸ்டர் என்ன நீங்கள் பேசுகிறீங்க, என்னதான் இருந்தாலும் பொம்பளை ஆளுகளை விட ஆம்பளை ஆளுக தான் உயர்ந்தவங்க அப்படின்னார். எனக்கு சுருக்கட்டின்னு வந்துச்சு, ஐயோ பிரச்சனை வளர்ந்துருமோ அப்படின்ட்டு. நான் கேட்டேன், எப்படி ஃபாதர் சொல்கிறீங்க அப்படின்னு, என்ன ஃபாதர் நீங்களும் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. அவங்களோட நம்ம தான் ஃபாதர் வலிமையானவங்க அப்படின்னார். எதை வச்சு ஃபாதர் சொல்கிறீங்க, நம்ம செய்கிற வேலையில் அவங்களால செய்ய முடியுமா, நம்ம எவ்வளோ கஷ்டமான ஹார்ட் ஒர்க்கெலாம் பண்ணுறோம் அப்படின்னார். இப்போ நான் சொன்னேன், ஃபாதர் நம்முடைய புஜ பலாத்கார நம்ம ஆம்சை வச்சுலாம் நம்மளை மதிப்பிடக்கூடாது ஃபாதர். நம்மளோட பெண்கள் பல காரியங்களை உயர்ந்து நிற்கிறார்கள், அவர்கள் தாங்குகிற அந்த பிரசவ வேதனையை எந்த ஆனாலும் தாங்க முடியாது. அதுபோல் நாம் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன். இப்படி ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கொருவர் நீயா நானான்னு ஒரு போட்டி உலகத்துக்குள்ளே நம்ம கடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார், கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவி ஒரே உடலாக இருப்பார், இருவரும் ஒரே உடலாக இருப்பார், இனி இவர்கள் இருவர் அல்லர் ஒரே உடல் என்கிற அந்த வார்த்தையை சொல்றார். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய திருமணத்தன்னைக்கு இந்த வாசனை வாசிக்கப்பட்டிருக்கும், இதே பகுதி தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அன்னைக்கு சொல்லப்பட்ட மறையுறை உங்கள் உள்ளத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் இனி இருவர் அல்ல ஒரே உடல், கடவுள் இணைத்ததை மனிதன் ஒருபோதும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். கடவுள் என்னென்னமோ காரியத்தெல்லாம் இணைச்சிருக்காருங்க, ஆனால் அங்கெல்லாம் சொல்லாத ஒரு வார்த்தையை ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைக்கிற இந்த இடத்துல சொல்கிறார், கணவனும் மனைவியுமாய் ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைக்கிற காரியத்தை மனிதன் ஒருபோதும் பிரிக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விவிலிய பகுதி, அதை மொத்தம் நான் சொல்கிறேன். குடும்ப வாழ்க்கையில் ஃபாதர் நீங்கள் நிறைவோடு வாழுங்க, சந்தோஷத்தோடு வாழுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றதுக்கு தோபித்து புத்தகத்தில் ஒரு அருமையான ஒரு பகுதி இருக்குது, அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். இதிலேருந்துனா ஆறிலிருந்து வாசிக்கலாம் பாருங்களேன். 8வது அதிகாரம் தோபித்து 8:6-8 இருக்கிற அந்த பகுதி, நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். பியூட்டிஃபுல் வேர்டு, இதெல்லாம் நம்ம மறந்துட்டு போயிடுறோம். பல நேரங்கள் ஆண்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து நமக்கு வாட்சது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஏதோ அவங்க நமக்கு பணிவிடை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஜந்து அப்படிலாம் நினைக்கிறோம். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, அழகாக சொல்லப்படுகிற செய்தி என்ன, ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது என்று அவனுக்கு தகுந்ததொரு துணை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். எல்லாமே தோபித்து சொல்றார் பார்த்துக்கோங்க. இப்ப பின்பகுதி பியூட்டிஃபுல் வேர்டு, இப்போது என் உறவினர்களை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டு அன்று, நேர்மையான நோக்கோடு தான். பார்த்துக்கோங்க, ஒரு ஆணையும் பெண்ணையும் திருச்சபை இணைத்து வைக்கிறது அப்படின்னு சொன்னா இணக்கவரிச்சியின் பொருட்டு இணைத்து வைப்பதில், பட் பேசிக்கா இருக்கும், ஒரு பேசிக்கா வந்து ஒரு ஆணை நோக்கி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இது மனுஷனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் இருக்கும், எல்லா உயிர்களுக்கும். நாம சொல்ற 4 அறிவு 5 அறிவு, கொசுவுக்கு கூட ஈர்ப்பு இருக்குங்க, வண்டுக்கு கூட ஈர்ப்பு இருக்கு. அது எல்லாமே இணக்கவரிச்சின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா இனப்பெருக்கம் என்பது இல்லை, இனப்பெருக்கம் அப்படின்னு ஒண்ணு இல்லைனா உலகமே இல்லை. அப்ப கடவுளை புகழ்வதற்கு போற்றுவதற்கு யார் இருப்பா? அப்ப இந்த சூழ்நிலையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுக்கிற அந்த உறவை பத்தி சொல்றாரு, நாங்க ரெண்டு பேருமே இணைக்கப்பட்டிருப்பது இனக்கவர்ச்சியின் பொருட்டு மட்டுமன்று, நேர்மையான நோக்கோடு தான். நேர்மையான நோக்கம் என்பது என்ன, படைத்த இறைவனை புகழ்வதும், அவர் படைத்த இந்த உலகத்தை பக்குவமாய் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாய் கொடுத்து செல்வதும் தான் உயர்ந்த நோக்கம். பின்வகுதி பாருங்களேன், என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும், தன் மனைவியை பார்த்து சொல்றார், என் மீதும் என் மனைவி மீதும் இரக்கம் காட்டும், நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணைபிரியாது வாழச் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமேன் ஆமேன் என்று சொல்லி அன்று இரவு உறங்கினர் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இது யாருக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றதா பியூட்டிஃபுல்லான ஒரு ஒருத்தன் எப்போ சொல்லப்பட்டுச்சு அதையும் பார்க்கணும். தொபியாவுக்கும் சாராவுக்கும் திருமணமாகி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தொபியா என்ன சொல்கிறாரு, தன்னுடைய அன்பு மனைவியை பார்த்து படுக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்றாரு, சாரா எந்திரி நம்முடைய வாழ்க்கையை ஜபத்தோடு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன பகுதி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வாசித்தேன். பிரியமானவர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது இன்றைக்கி நாம் சமூகத்தில் வாழ்கிறோம், நிறைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி லைஃப்பில் வந்து கூடி போச்சு பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ஃபில்லப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நாளுக்கு நாள் விலைவாசி கூடுது, தேவைகள் பெருகுது, அரசியல் சூழல் சரியில்லை, சமூக கட்டமைப்பு மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலுமே குடும்பம் என்கிற இந்த அமைப்பு மாத்திரம் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா, அது ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சுன்னா சர்ச்சை யாரால் அசைக்க முடியாது. கடந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் நெதர்லாந்துலேருந்து வந்திருந்தார், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பூசைக்கு போயிருந்தோம். அப்போது அவர் பூசை முடிச்சுட்டு இந்த பேசும்போது சொன்னார், மக்கள்கிட்டயுமே அந்த வார்த்தையை சொன்னார், உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னார். மக்கள் அப்படியே பார்த்தாங்க, எதுக்கு அப்படின்னு சொன்னால், நான் நெதர்லாண்டில் பங்கு சாமியார் ஒரு பங்கில் இருக்கிறேன், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு 20 பேர் வருவாங்க அப்படின்னார். ஆனால் அவங்க கோயிலில் 2000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான கோயில். அப்போ சொன்னார், 20 பேர் வர்றதே எனக்கு பெருசுங்க, டெய்லி மாதத்துக்கு 5 பேர் தான் என் பூசைக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அங்கே தேர் இஸ் நோ ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், குடும்பம் அப்படின்ற அமைப்பு கம்ப்ளீட்டாக செதஞ்சு போயிடுச்சு. நான் 5 ஆண்டுகள் அங்கே பங்கு தந்தையாக இருக்கிறேன், இதுவரை ஒரு கல்யாணம் கூட நான் முறையாக செஞ்சு வைக்கலை அப்படின்ற செய்தியையும் பயன்படுத்தினார். இன்றைக்கி நம்ம ஊரில் கோயிலுக்கு கூட்டம் வருது அப்படின்னா, நம்முடைய ஆராதனைக்கு அல்லது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ பேஸ்டாக கூடுனா கூட மிகப்பெரிய கூட்டமாக நம்மளால் கூட முடியுது அப்படின்னா, பேசிக்கலி நம்முடைய குடும்பங்கள் நல்லா இருக்குது, அதுதான் அர்த்தம். ஆனால் பல குடும்பங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொடுத்த வாழ்க்கையை நிறைவோடு நம்ம வாழ ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வாழ ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் அருமையான உலகம், இறைவன் விரும்புகிற அந்த குடும்பத்தை நம்மால் உருவாக்க முடியும். படைக்கும் திறன் ஆணிடமும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், பெண்ணிடமும் கொடுத்திருக்கிறார். ஆண் நினைச்சாலும் இந்த உலகத்தை உருவாக்க முடியாது, பெண் தனியாக நினைச்சாலும் உருவாக்க முடியாது. இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். எப்படி ஒரு உலகத்தை உருவாக்க, ஒரு அடுத்த ஒரு உயிரை உருவாக்க, ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிற பொழுது உருவாகிறது, அதுபோல நாம் இணைந்து வாழுகிற பொழுது, இந்த குடும்பம் என்கிற அமைப்பு சிறப்பாக இருக்கிற பொழுது திருச்சபை இன்னும் வளமோடு வாழ முடியும். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது, ஒரே ஒரு காரணத்தை மட்டும் அவங்க சொல்லி நிறைவு செய்கிறேன். சரிப்பா, ஒரு டிப்ஸ் வச்சுக்கோங்களேன், மேபி அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ இதை பற்றி பேச. ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தயவு செய்து வெளிப்படுத்துங்கள். பல நேரங்களில் நாமளாக நினச்சிக்கிறது, வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரரை குறித்து ஒரு கனவு வச்சுக்கிறோம். வச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு முறை அப்படித்தான் கல்யாணாயி புதுமண தம்பதியர்கள் லவ் மேரேஜ் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பையன் ரொம்ப பிஸி ஆகிறான், ஏன்னா குடும்ப வேலை அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறான். அப்போது ஒரு நாள் அவளுக்கு கல்யாணம் ஆகி 4வது நாள் அவனுக்கு பிறந்த நாள் வருது. யாருக்குன்னா அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது. அப்போது காலையில் நைட் 12 o'clock வாட்சை பார்க்குறான், முழிச்சு பார்த்துட்ருக்கான். எதுக்கு முழிச்சு பார்க்குறான், வீட்டுக்காரன் எனக்கு விஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கண்ணுக்கிறவே இல்லைங்க, 2 மணி ஆச்சு 3 மணி ஆச்சு, காலையில் எந்திரிச்சான், குளிச்சான், பரபரப்பாக அப்படி இருக்கான். ஆனால் புள்ளை வந்து ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறான், அவன் அதை பற்றி கண்ணுக்கிறவே இல்லை. காலையில் நல்ல சாப்பாடு சமைச்சு வைக்கிறான், மாப்பிள்ளைக்கார எதுவுமே கேட்கல. வேலைக்கு போயிட்டான், அவனுக்கு பயங்கரமான கோபம், இவனை யாரா நம்ம கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் ஆகி மொதல் வர பிறந்த நாள், அதுவும் இப்போ தான் கல்யாணம் ஆகி 4 நாள் ஆகுது, என் பிறந்த நாள் கூட விஷ் பண்ணாமல் இருக்கானே, காட்டு முராண்டி பல்லாக இருக்கிறானே, இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டோமே, வாழ்க்கையே போச்சு அப்படின்னு புலம்புறான். வீட்டிலேருந்து எல்லாரும் தெரிஞ்சவங்கலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இவளுக்கு யார் விஷ் பண்ணாலுமே விஷ் பண்ணுறதை ஏற்றுக்கிற மனசில், ஏன் நான் எதிர்பார்த்த ஒரு ஆள் எனக்கு பண்ணால் முட்டானே அப்படின்னு சொல்லி சாயந்தரம் 4 மணிக்கு இடையிடையில் ஃபோன்னு அடிச்சு பார்க்குறான். அவன் அதை பற்றி எதுவுமே கண்ணுக்கில்ல, வேலையிலே பிஸியாக இருக்கிறான். நைட் ஆயிடுச்சு, சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டுக்கு வரான், அப்படியே மூச்சு மூச்சு வாங்கி பயங்கர டென்ஷனாக இருக்கிறான். வந்து கேட்குறான், ஏண்டி ஏன் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு, இன்றைக்கி உனக்கு தெரியாது, என்ன தெரியாது, என்ன சொல்லு அப்படின்னு, இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் தெரியாது உனக்கு, உனையே போய் கட்டினே அப்படின்னு வாயை எடுத்தா பாருங்க. உண்டாட்டி அப்படியே தூக்கிட்டான் மனைவியை, அடி பாவி நைட்டே சொல்லியிருக்கலாம், என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் அடிச்சு, அவங்க அம்மாவுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி ஜாம் ஜாம்னு பிறந்தநாள் நைட்டு 8 மணிக்கு கொண்டாடி முடிச்சாரான். எல்லாமே முடிஞ்சு. யோசிச்சு பாருங்களேன், இந்த பொண்ணு காலையில் எனக்கு பிறந்த நாள் தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, இவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம உள்வாங்கன்னு தேவை இருக்கா? இந்த நேரத்தில் எத்தனை பேரை எரிஞ்சு எரிஞ்சு பேசியிருப்பா, எத்தனை பேர்ட்ட அந்த கோபத்தை காமிச்சிருப்பா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எதிர்பார்ப்புகளை குறைங்க, எதிர்பார்ப்பில் குறைங்க, இயல்பாக வாழ கற்றுக்கோங்க. ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்று சொன்னால் கத்தோலிக்க குடும்பங்கள் ஏனோ தானோ என்று உருவாக்கப்படவில்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் மூவர் கடவுளுடைய வல்லமையோடு ஆலயத்தின் முற்றத்தில் உருவாக்கப்பட்டது. இது இறைவனுக்கு சொந்தமான குடும்பம், நீங்களும் இறைவனுக்கு சொந்தமானவர்கள். இந்த உணர்வோடு தொடர்ந்து பயணிங்கள். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக இந்த பலியில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.
வாழ்வை உடமீட்டு வைத்தோ, பூவாக மனமேச வைத்தோ, புதிரான வாழ்வே எதிரானதாளே, புதிரான வாழ்வே.
நாளே தொழிவாக செய்வார் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பார் மாபரனே. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, உம் பழியோடு சேர்ப்பார் வந்தோ காணிக்கை தந்தோ.
என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். இதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு என்றும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இது எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ.
அது தகுதியும் நீதியும் மானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடம் இருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லாத சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அருகனை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது.
தூயவர் தூயவர் தூயவரே, வான் படைகளில் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு தந்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்த இருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிறைகளுக்கு தந்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்புதரும் கிண்ணத்தையும் உமக்கொப்பு கொடுக்கிறோம். உமது திருமண நின்று ஊழியம் புரிய தகுதியானவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக இன்றைய நாள் பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்ற உமது திருவடி நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் கனிவோடு கண்ணோக்கும். அவர்களுக்கு நீர்தாமே நிலையான பேரின்ப வீட்டிற்கான வாயிலை திறந்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் திருப்பலி கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நேரத்தில் உடைய திருப்பாதம் கொண்டு வருகிறோம். அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் நீர்தானே அறிந்திருக்கிறேன். தக்க தருணத்தில் அவர்களுக்கு உம்முடைய தேவ ஆவியினால் உதவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் திருமண வாழ்வினுடைய நிறைவை மகிழ்வோடு சிறப்பிக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற ஒவ்வொரு தம்பதிகளையும் ஆசீர்வதியும். இந்த நலமற்றிருக்கிற உடல் சுகத்திற்காக வேண்டுகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தரும்படியாய் வேண்டுகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்து வாழ்ந்து மறித்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமுருள தாழ்மையோடு வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து